ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம் நேர்முக பயிற்சி. 6 சூத்திரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் கயிலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் பெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ நீடூழி தழைக மாதோ
செய்யும் உபகாரம் யாதோ என்றால் எல்லா ஆன்மாக்களுக்கும் வினைக்கு ஈடாக உணர்த்த வேண்டியவற்றையெல்லாம் உணர்த்துகின்றான், அனுபவங்களை ஊட்டுகின்றான், ஆன்மாக்களை செம்மைப்படுத்துகின்றான். ஆனாலும் ஆன்மாக்கள் அந்த முதல்வனின் அருளை உணர்வதில்லை, தம்மையும் உணர்வதில்லை. இது எதுபோல இருக்கின்றது என்று சொன்னால், ஆன்மாவால் செலுத்தப்பட்டு தத்தம் விடயங்களை அறிகின்ற பொறிகள் கரணங்கள் எல்லாம் தம்மையும் அறியாமல் தம்மை செலுத்தும் ஆன்மாவையும் அறியாமல் இருப்பது போலத்தான் ஆன்மாக்களும் முதலின் அருளால் செலுத்தப்பட்டு வினைக்கீடாக என்னெல்லாம் அறியணுமோ அவற்றையெல்லாம் அறிந்தும் அனுபவித்தும் தம்மையும் ஆன்மா என்று அறிவதில்லை, தம்மை செலுத்தும் முதல்வனின் அருளையும் அறிவதில்லை. முதல்வன் ஆன்மாக்களுக்கு உணர்த்தினாலும் அவன் எந்த விகாரமும் அடைவதில்லை. காந்தமானது விகாரம் அடையாமல் இரும்பை கவர்வது போல தன்னுடைய சந்தர்ப்பமாகிய அந்த நினைப்பாகிய சந்நிதியினாலே உயிர்களை ஏற்றுகின்றான் என்ற செய்தியானது இந்த ஐந்தாம் விதத்திலே சொல்லப்பட்டது. கருத்துறையிலே ஆன்மாக்களுக்கு முதல்வன் செய்யும் உபகாரம் உணர்த்தப்பட்டது சொன்னார். இந்த உபகாரத்தை தான் காட்டும் உபகாரம் என்பார்கள். உயிர்களுக்கு வினைக்கீடாக அறிவிக்க வேண்டியதெல்லாம் அறிவிக்கிறான் இல்லையா, அதுதான் காட்டும் உபகாரம். புயலாய் உள்ளிருந்து அறிவிக்கின்றான், மற்ற உயிர்களிடமும் இருந்து ஒரு உயிரின் மூலமாக இன்னொரு உயிருக்கும் அறிவிப்பான். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்றார்கள், பள்ளி கல்லூரிகளிலே ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள் என்றால் அந்த உயிர்களிடமாக இருந்து பெருமான் தான் அறிவிக்கின்றான். ஆகவே அறிவித்தல் என்ற ஒரு அந்த செயல்பாடு சிவபெருமான ஒருவனுக்கு அறிவித்தால் அறிவிந்த தன்மைதான் நமக்கு உண்டு. அதான் முப்போர்களுடைய இயல்பை சொல்லும்போது சொல்வார்கள், சிவபெருமான் தானே அறிபவன், உயிர்கள் அறிவிக்க அறிவன, பாசம் அறிவித்தாலும் அறியாதவை என்று சொல்வார்கள். ஜடப்பொருளின் இயல்பு அறிவித்தாலும் அறியாது. அப்ப இப்படி ஆன்மாக்களுக்கு முதல்வன் செய்யும் உபகாரத்தை அஞ்சாம் சூத்திரத்தில் உணர்த்தினார். இதன் மூலம் பாச இலக்கணம் பெறப்படுகின்றது. ஆன்மாக்களுக்கு முதல்வன் செய்யும் உபகாரத்தை உணர்த்துவதன் மூலம் இந்த காட்டும் உபகாரம் வினைக்கு ஈடாக உயிர்களுக்கு அறிவிக்கின்றானே அதுதான் காட்டும் உபகாரம். இந்த காட்டும் உபகாரத்தை உணர்த்தும் இடத்திலே பாச இலக்கணம் சொல்கிறது. அதன் மூலம் வச்சிருக்கோம்ல, முதல் சூத்திரம் பதிவுண்மை கூறுகிறது, இரண்டாம் சூத்திரம் பாச உண்மை கூறுகிறது, அதுல கண்மம் மாதிரிகளின் உண்மைதான் நிறுவப்பட்டன. மூன்றாம் சூத்திரத்தில் பசு உண்மை ஆன்மான் ஒரு பொருள் இருக்குன்னு உணர்த்தப்பட்டது. நான்காம் சூத்திரத்திலே அந்த பசு இலக்கணம் ஆன்மாவின் இலக்கணம் சொல்லப்பட்டது. அந்த இடத்துல ஆணவமலத்து உண்மையும் சொல்லப்பட்டது, ஆணவமலத்தின் இலக்கணமும் சேர்த்து சொல்லப்பட்டது இல்லையா. ஆணவமலத்தின் இலக்கணம் என்ன? எல்லா பொருளுக்கும் ரெண்டு வகையான இலக்கணம் இருக்கு. இலக்கணம் என்றால் இயல்பு, ரெண்டு வகையான இயல்பு இருக்கு, பொது இயல்பு சிறப்பு இயல்பு. கேவலத்தையிலே ஆன்மாவின் அறிவை இச்சையை செயலை முழுமையாக தடை செய்து ஆணவமலம் இருக்கின்றது, அது ஆணவமலத்தின் சிறப்பு இயல்பு. சகலாவத்தையிலே, அதாவது நாம் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே இதுதான் சகலாவத்தை. இதுல ஆன்மாவினுடைய அறிவை முழுமையாக ஆணவமலம் மறைக்கவில்லை. மறைத்தால் உலகத்தை நாம் எப்படி அறிய முடியும்? எத்தனையோ உலக விஷயங்களை அறிகின்றோமே, ஐம்பொறிகள் மூலமாக ஐந்து வகையான விஷயங்களை அறிகின்றோமே. அப்ப இப்ப ஆணவமலத்தின் தடை கொஞ்சம் நீங்க இருக்கு, கொஞ்சம் தான் நீங்க இருக்குது. முழுசா நீங்க சொன்னாங்க, முழுசா நீங்கனால் நம்மை ஆன்மான நாம அறிந்திருப்போம், நம்ம தலைவனாகிய சிவத்தையும் அறிஞ்சிருப்போம், ஆனா அது ரெண்டுத்தையும் அறியல. அப்ப உலகத்தை அறியக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் அந்த மறைப்பு நீங்க இருக்கு. இந்த மறைப்பு நீங்கி இந்த உடல் கருவிகள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன. இது மாயாமலம். மாயாமலம் கொண்டு நம்ம கண்மத்தை செய்கின்றோம், வினைகளை செய்கின்றோம். அப்ப கண்மம் கண்மத்தோடு சேர்ந்திருக்கிறோம், மாயையோடு சேர்ந்திருக்கிறோம். ஆணவ மலம் வரைக்கும் கொஞ்சம் விலகி இருக்கு. இந்த சமயத்தில் ஆணவ மலம் எப்படி வேலை செய்யுது? கேவல நிலையில் நம்ம அறிவை முழுமையாக மறைத்து விட்டது, ஒன்றையும் அறியாமல் கிடந்தோம். இப்ப வந்து ஆணவ மலம் எப்படி வேலை செய்யுது? இப்ப ஆணவ மலம் ஒன்றும் வேலை செய்யல சார். இப்ப நமக்கு அந்த சக்தி கொஞ்சம் விலகி இருக்கு. இப்ப வந்து நம்ம கருவிகரணங்கள் மூலமா நம்ம வேலை செஞ்சு அறிய வேண்டியதெல்லாம் அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆணவ மலத்தினுடைய பங்கு எதுவும் இப்ப இல்லை அப்படின்னா, இப்பவும் ஆணவ மலம் ஒரு வேலை செய்கிறது. என்னவென்றால், நிலையில்லாத உலகத்தை நிலையானது என்று வந்து நமக்கு நாம் பிறழ உணர்கின்றோமே இல்லையா, அந்த உணர்ச்சியை தூண்டுவதாக அந்த ஆணவமலம் இருக்கிறது. இன்பமயமான சிவசிந்தனையை துன்பமானது என்று காட்டி துன்பத்தில் தள்ளக்கூடிய உலக இன்பங்களை இன்பமானவை என்று காட்டி நமக்கு இப்படி வந்து ஒரு இதைத்தான் திரிபு உணர்ச்சி என்பார்கள். திரிபு உணர்ச்சி, விபரீத உணர்ச்சி. தமிழில் திரிபுன்னு பேரு, வடமொழியில விபரீதம்னு பேரு. ஒன்றை மற்றொன்றாக அறிதல், ஒரு பொருளின் உண்மைத்தன்மை அறியாமல் அது வேறு மாதிரி அறிதல். இப்ப மங்கிய வெளிச்சத்தில் கயிற்றை ஒருவன் பார்க்கின்றான், அதை பாம்பு என்று அவன் கருதுகின்றான், அது திரிபு உணர்ச்சி, அது திரிபு காட்சி, விபரீத காட்சி. அது மாதிரி இந்த நிலையில்லாத உலகத்தை இது நிலையானது என்றும், நிலையான இறைவனை அப்படி ஒருவன் இருக்கின்றானா என்றும் இப்படியெல்லாம் என்ன வைப்பது. இப்போ சகல சகல நிலையில ஆணவமலத்தின் வேலை அதுதான், விபரீத உணர்ச்சியை தூண்டுவது. நாம் இறை அனுபவத்துக்கு உரியவர்கள், சிவ அனுபவத்துக்கு உரியவர்கள் என்ற ஒரு உணர்வு நமக்கு வராமல், நாம் உலக அனுபவத்துக்குத்தான் உரியவர்கள், உலக இன்பம்தான் இன்பம் என்று நம்மை மயக்குவதாக இந்த ஆணவமலம் வேலை செய்கின்றது. ஆக இப்படி இந்த ஆணவமலமானது வேலை செய்கிறது. இது ஆணவமலத்தின் சிறப்பு இயல்பு, மன்னிக்கணும், பொது இயல்பு. சிறப்பு இயல்பு முன்னாடி சொன்னேன், கேவல நிலையில் ஆன்மாவின் அறிவை முற்றிலுமாக மறைப்பது ஆணவமலத்தின் சிறப்பு இயல்பு. சகல அவத்தையில் கொஞ்சம் ஆணவமல சக்தி நீங்கி இந்த மாய கர்மங்கள்லாம் சேர்ந்த இடத்துல நிலையற்றதை நிலையானது என்றும், துன்பத்தை இன்பம் என்றும், இன்பத்தை துன்பம் என்றும், இப்படி நமக்கு விபரீதமாக விபரீத உணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு வேலையை ஆணவ மலம் செய்கின்றது. கயிற்றை வந்து அவன் பாம்பா பார்க்கறான்னா ஏன் பார்க்கறான் இல்லையா? முழு இருட்டு இருந்தா பார்க்க மாட்டான், அவனுக்கு வயதே தெரியாது. கயிறே தெரியலன்னா அதையும் பாம்பனும் நினைக்க போறான். நல்ல வெளிச்சம் இருந்தாலும் கயிற்றை பார்த்தான்னா கயிறுனு உள்ளபடி காண்பான். அப்ப எந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவன் கயிற்றை வந்து பாம்புன்னு அப்படி திரிபுணர்ச்சியோட பாக்குறான்? முழு இருட்டும் இல்ல, அதே சமயத்துல நல்ல வெளிச்சமும் இல்லை இல்லையா? இருட்டு இருக்குது, அதோட கொஞ்சம் அந்த இருட்டு விலகி இருக்குது, ஒரு மங்கிய வெளிச்சம் இருக்குது. அந்த மங்கிய வெளிச்சத்தும் அந்த வெளிச்சமும் இருட்டும் கலந்த வாசி அவன் என்ன நினைக்கிறான்? அவன் வந்து அவனுக்கு அந்த காட்சி தெரியுது, ஆனா தெளிவில்லாம தெரியுது. அப்ப ஒரு பொருளை மற்றொரு பொருளா நினைக்கிறான். கொஞ்சம் எட்டத்தை பார்த்தா பூன் இருக்குது, அதை ஒரு ஆடு நினைச்சுக்கிறான். இந்த திரிவு காட்சி ஏற்படுவதற்கு காரணம் அந்த வெளிச்சத்தோடு இருளும் சேர்ந்து கலந்திருப்பது தான். அது மாதிரி இப்ப நமக்கு இந்த கருவிகரணங்கள்லாம் கொடுத்ததுனால கொஞ்சம் மலமறைப்பு ஒதுங்கிடுது. அப்ப நமக்கு ஒரு சிற்றறிவு விளங்குது. ஆனா மலமறைப்பு முற்றிலும் நீங்களே இன்னும் நீங்காமல் இருக்கின்ற ஆணவள சக்தி இருக்கு இல்லையா? ஆணவள சக்தி கொஞ்சம் கெட்டிருக்கு, கெடாமல் மிச்சம் இருக்கிற சக்தி இருக்கு இல்லையா? ஆணவள சக்தி இல்லையா? மங்கிய வெளிச்சத்துல இருள் வந்து கொஞ்சம் நீங்க இருக்குது, ஆனா இன்னும் நீங்காம மிச்சம் இருக்கிற இருள் தான் என்ன வேலையை பண்ணுது? கைச்ச பாம்பாகவும் தூண மனுஷனாகவும் மாற்றி உணர வைக்குது. அதே மாதிரி இந்த சகல நிலையில தத்துவ கருவிகளால இந்த மலமறைப்பு கொஞ்சம் நீங்க இருக்குது, ஆனா இன்னும் நீங்காம மிச்சம் உள்ள மலசக்தி இருக்கு இல்லையா? அந்த மிச்சம் உள்ள மலசக்தி தான், அங்க மிச்சம் உள்ள இருள் வந்து அந்த திரிவு காட்சியை காணப்படுவது போல இந்த மிச்சம் உள்ள மலசக்தி தான் என்ன பண்ணுது? நான் இல்லாத உலகத்தையே நிலையானது என்றும், உலக போகத்துக்கு மேல வேற எந்த இன்பமும் இல்லை என்றும் இல்லையா? சிவ சிவ பேரின்னு கருதி அதுக்கெல்லாம் அந்த வழிபாடு எல்லாம் செய்ய வேண்டியதில்லை, நல்ல ஐம்புலன்களை அனுபவித்து மகிழ்ச்சியாக இருப்போம் என்று இப்படி ஒரு விபரீத கருத்தை நம்மிடம் உண்டு கொண்டுகின்ற வேலையை இந்த ஆணவங்களை செய்கிறது. இது வந்து எப்ப செய்யும் அப்படின்னா, அந்த திரிவு காட்சி முழு இருட்டும் நடக்காது, இருட்டும் வெளிச்சமும் கலந்திருக்கும் போதுதான். அது மாதிரி இங்கேயும் இந்த திரிவு உணர்ச்சி முழு அறியாமை இருக்கக்கூடிய கேவலத்தில் நிகழாது, அறிவும் அறியாமையும் கலந்திருக்கிற சகலத்தில் தான் நிகழும். சிற்றறிவும் நிறைய அறியாமையும் சேர்ந்திருப்பது இந்த சகல நிலை. இதுல தான் அந்த திரிவு உணர்ச்சி ஏற்படுகிறது. இப்படி சகல நிலையிலே திரிவு உணர்ச்சியை ஏற்படுத்துவது ஆணவ மலத்தின் பொது இயல்பு. கேவல நிலையிலே முழு அறியாமையை ஏற்படுத்துவது ஆணவ மலத்தின் சிறப்பு இயல்பு. இதை நான்காம் சூத்திரத்திலே இரண்டாம் அதிகரணத்திலே சிற்றுரையிலே சொல்கின்றார். அப்ப இந்த எஞ்சியுள்ள ஆணவமல சக்தி தான் என்ன பண்ணுதுன்னா, இந்த உலகத்தையே நீ அறிஞ்சுவிட்டு பொறிகரணங்களோடு சேர்ந்து பார்க்க வைக்கிற ஒழிய தன்னை ஆன்மான்னு உணரவோ, தன்னை முனதனுடைய அருள்தான் செலுத்துகிறது என்று உணரவோ இந்த ஆணவமலம் விடாமல் தடை செய்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் அது உணரல. உலகத்தை அறிகிற அளவுக்கு தான் அந்த மலச்சக்தி ஒழுங்கிருக்கு. அப்ப ஆனா தன்னை அறிய முயற்சியில் ஒருவன் ஈடுபடுகிறான், தன்னை முதல்வனை அறிய முயற்சியில் ஈடுபடுகிறான்னா அவனுக்கு மலசக்தி நல்லா கெட்டிருக்குன்னு அர்த்தம். அவன் நல்ல பக்குவ நிலைக்கு வந்திருக்கிறான். வழிபாடு செய்ய செய்ய அது கெடும் இல்லையா? ஆகவே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்ப இந்த ஐந்தாம் சூத்திரத்துல வந்து பாச இலக்கணம் என்று சொல்லப்பட்டது. இரண்டாம் சூத்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த பாசத்தினுடைய இலக்கணம் அஞ்சாம் சூத்திரம் இருக்கு. கண்மம் மாயை என்ற இரண்டு பாசங்களும் உண்டுன்னு இரண்டாம் சூத்திரத்தில் நிறுவினார். என்னன்னா ஆன்மாக்களுக்கு உடம்பு கொடுக்கப்படுகிறது, அப்ப அதுக்கு முதல் காரணமா மாயாமலம் இருக்கணும். உடல் உலகங்களுக்கு தான் முதல் காரணமா மாயாமலம் இருக்கணும். ஆன்மாக்கள் இறந்தும் பிறந்தும் வருகின்றன, பல்வேறு அனுபவங்களை நுகர்கின்றன. அப்ப அதெல்லாம் வினைக்கு ஈடாகத்தான் அதை இறந்து பிறக்கணும், அனுபவங்களை தான் பிறக்கணும். அப்ப வினை உண்டு. ஆகவே வினையும் மாயையும் உண்டுன்னு சொல்லி ரெண்டாம் சூத்திரத்தில் சொல்லியாச்சு. அந்த சொல்லப்பட்ட வினைக்கு இலக்கணம் வந்து அப்புறம் சொல்லப்பட்ட மாயைக்கு இலக்கணம், மாயை கண்மங்களின் இலக்கணம் இந்த ஐந்தாம் சூத்திரத்தில் சொல்லப்படுகிறது. மாயை கண்மங்களின் இருப்பு ரெண்டாம் சூத்திரத்தில் நிலைநாட்டப்பட்டது. அது பிரமாணவியல் பொருள் இருக்குதுன்னு நிலைநாட்டும். மாயை கண்மங்களின் இருப்பு அதைத்தான் உண்மைங்கிறோம். மாயை கண்மங்களின் உண்மை ரெண்டாம் சூத்திரத்தில் நிறுவப்பட்டது. அந்த மாயை கண்மங்களின் இயல்பு இலக்கணம் அஞ்சாம் சூத்திரம் சொல்லப்படும். அது எப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்றால், பொறிகரணங்கள் எப்படி தம்மையும் தம்மை செலுத்தும் ஆன்மாவையும் அறியாமல் இருக்கின்றனவோ அதே போல ஆன்மாவும் தம்மையும் தம்மை செலுத்தும் முதல்வனின் அருளையும் அறிவதில்லை. அருள் போட்டா தாம் தம் உணவில் தமி அருளால் அழந்தறிந்து அறியா, தம்மையும் அறியா தம்மை செலுத்தும் முதல்வனின் அருளையும் அறியான்னு சொன்னார்கள். அந்த அருள் தான் திரோதான சக்தி என்று சொல்லப்படுது. இதுக்கு முந்தைய கொஞ்சம் வகுப்பு கேட்டவர்களுக்கு இந்த பெயர் பழக்கமாக தான் இருக்கும், புதிதாக கேட்பவர்கள் இருக்கலாம், ஒன்றும் சிரமம் இல்லை. திரோதான சக்தி என்பது இறைவனுடைய சக்தி தான், சிவசக்தி தான். திரோதான சக்திங்கிற பெயர் அதற்கு ஏன் ஏற்பட்டது? திரோதானம் என்றால் என்ன அர்த்தம்? திரோதானம் என்றால் மறைப்பு என்று அர்த்தம். இந்த உயிர் தன்னை அறியாதபடிக்கு உயிர் அறிவிலே சிவசக்தி மறைந்து இருக்கின்றது. அதை திருமுறைகளும் நமக்கு ஆங்காங்கு எடுத்து கூறுகின்றன. விறகிலே எப்படி தீ மறைந்திருக்கின்றதோ, பாலிலே எப்படி நெய் மறைந்திருக்கின்றதோ, அதுபோல் பெருமானும் உயிர் அறிவிலே மறைந்திருக்கின்றான். விலகில் தீயினன் பாலில் படு நெய்வோர் மறைய நின்றுள்ளான் மாமணி சோழியான். அது அப்படி மறைந்து இருப்பதனாலே திரோதானம் என்றால் மறைப்பு என்று அர்த்தம். பெருமானின் சக்தி ஒரு மறைப்பு மறைந்திருக்கின்ற சக்தியாக இருப்பதனால அது திரோதான சக்தி. அதனாலதான் நமக்கு வினை பலன்கள் இன்பமாகவும் துன்பமாகவும் வருகின்றன. ஆனா சிவசக்தி தான் அந்த இன்ப துன்பங்களை ஊட்டுது நமக்கு தெரிவதில்லை. ஏன்னா அது நேரடியாக வந்து ஊட்டாது, வந்து பிற ஆன்மாக்கள் மூலமாகவும் அல்லது இந்த பஞ்சபூத உலகங்கள் மூலமாகவும் அல்லது காலப்போக்கிலும் அதைத்தான் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் ஆதி ஆன்மீகம். பிற ஆன்மாக்கள் மூலமா நமக்கு ஒரு உதவி கிடைக்கலாம் அல்லது ஏதாவது சிரமமான அனுபவங்களும் கிடைக்கலாம். அது ஆன்மாக்கள் மூலமாக நம்ம வினைப்பழங்களை ஊட்டுகிறார். அது ஆதி ஆன்மீகம். ஆதி தெய்வீகம்னா தெய்வங்கள் மூலமாக ஊட்டுவது. தெய்வம் மூலம் ஊட்டும் போது வந்து மற்ற ஆன்மாக்கள் மற்ற மனிதர்கள் விலங்குகள் எல்லாம் பார்க்கலாம். தெய்வம் மூலமாக ஊட்டுதுன்னா காலப்போக்கில் வருவது. காலப்போக்கில் வரக்கூடிய முதிர்ச்சி நோய் போன்றவை வந்து வெளி காரணங்கள் காட்ட முடியாது. அது அப்படிதான் இல்லையா, உடம்புனா அப்படிதான் இருக்கும், முதுமை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா அது அது தெய்வீகத்தில் ஊட்டுவது. ஆதி பௌதிகம் போது என்னன்னா இப்ப நல்ல மழை பெஞ்சு நல்ல உலகம் செழிப்பா இருந்ததுன்னா பல வளங்கள் கிடைக்கும். ஏன் வறட்சியா இருந்ததுன்னா அது நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா பஞ்சபூதங்கள் மூலமாக வினை அனுபவங்களை ஊட்டுது. ஆக இந்த மாதிரி பூதங்கள் மூலமாகவும் மற்ற அண்ணாக்கள் மூலமாகவும் தெய்வங்கள் மூலமாகவும் யார் ஊட்டுறா, சிவசக்தி தான் ஊட்டுகிறது. ஆனால் சிவசக்தி தான் ஊட்டுதுன்னு நமக்கு தெரியல. அவரால் எனக்கு ஒரு நல்லது வந்தது, இவரால் நல்லது வந்ததுன்னா சிவசக்தியை நம்ம நேரடியாக உணர முடியல. அப்போ வந்து யார் மூலமா சிவசக்தியை நமக்கு நன்மை செய்ததோ அவரிடம் நாம நன்றி பாராட்டத்தான் வேண்டும். ஏன்னா அவர் வாயிலாக போட்டுதான் நமக்கு அந்த நல்லது நடந்திருக்கு. அது திருவுருள் தானே செஞ்சது, இவர் செய்யறேன்னு சொல்றாரு. அவர் மூலமாக தான் திருவுருள் செஞ்சிருக்கு. அப்போ அவரையும் அங்கே வந்து நம்ம நன்றியோடு போற்ற வேண்டும். அதே சமயத்தில் அவரிடமாக இருந்து திருவுருள் தான் செய்கின்றது என்பதையும் நான் உணர வேண்டும். திருவுருள் தான் வந்து வினைப்பயன்களை ஊட்டுகின்றது. ஆனால் தான் ஊட்டுவதாக காட்டிக்கொள்ளவில்லை, மறைந்திருந்து அந்த வேலை செய்கிறது. திருவுருள் தான் நமக்கு ஒரு எல்லாவற்றையும் அறிவிக்கின்றது. வீட்டில் வந்து அப்பாட்ட வந்து முதல் நாள் தெரியாத நாள் தெரியாத போது கேட்கலாம், இது என்னப்பான்னு கேட்டா இது இதாண்டா போனு அப்படின்னு சொல்லுவாரு. ரெண்டாம் நாள் கேட்டு எனக்கு சொன்னா மறந்துச்சு, இதான் போனும் பாரு. திரும்ப திரும்ப கேட்டதா எத்தனை சொல்றது போடான்னு இல்லையா. ஆனா நம்ம நிலைமை என்னன்னா அது போனா இருக்கட்டும் எந்த பொருளா இருக்கட்டும் ஒவ்வொரு தடவையும் அது என்ன என்று முதல்வன் காட்டினால்தான் நம்ம காண முடியும். நேற்று எனக்கு இறைவன் காட்டிட்டாரு, இன்னைக்கு காட்ட வேண்டியதில்லை, ஒரு தடவை சொன்னா நான் பிக்கப் பண்ணிப்போம் சார் அப்படிங்கிறது அது வேற. ஒரு தடவை மற்றவர்கள் மூலமா இறைவன் உணர்த்தலாம், ஆனா அடுத்த தடவை நாமளே உணர்த்தோம்னா நமக்கு உள்ளே இருந்து இறைவன் உணர்த்த போய் தான் உணர்றோம். நேற்று அவர் சொன்னதை வச்சு நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் நினைச்சு இன்னைக்கும் அதை உள்ளிருந்து பெருமாள் தான் அறிவிக்கிறேன். ஒவ்வொரு கணமும் அவன் உணர்த்தினாதான் அவன் உணர முடியும், அதான் நிலவன். அதனாலதான் உணர்த்தில் உணர்வேன், உணர்த்தாயேன் நாயேன், கணத்தும் உணர்பவை தானேன் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு கணமும் இறைவன் மனதில் தான் உணர்றோம். அதான் இதாண்டு சொல்லி உள்ளது, இறைவன் நமக்கு செய்த உபகாரம் தான் சொல்லுது. இப்ப வந்து இதுல பாச இலக்கணம் எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னா, அந்த இறைவனுடைய அருள் மறைந்திருந்து மறைப்பாற்றலாக இருந்து திரோதன சக்தியாக இருந்து நமக்கு வினைக்கீடாக அறிவிக்க வேண்டியதை அறிவித்து அனுபவங்களை ஊட்டுகிறதவா. அதுவே அந்த திரோதன சக்தியை அது எப்படி செய்கிறது என்றால் மாயையும் கன்மத்தையும் இயக்குகிறது. மாயையும் கன்மத்தையும் திரோதன சக்தி தான் இயக்குகிறது. இயக்கி அதன் மூலம் நமக்கு வினை அனுபவங்களை ஊட்டி நம் அறிவை மறைத்திருக்கின்ற ஆணவமல சக்தியை போக்குகிறது போக்குகிறது. மாயை கன்மங்களை ஏன் இயக்குதுன்னா அதன் மூலமா நம்மளை மறைத்திருக்கிற ஆணவமல சக்தியை போக்குது. அப்ப இறைவனுடைய திருவுள்ள என்னவா இருக்கணும் நினைச்சு பாருங்க. நாம நம்மையும் அறியாமல் நம்ம செலுத்தும் தலைவனையும் அறியாமல் இருக்கிறோம். ஆனா இறைவன் இந்த ஆன்மாக்கள் இப்படியே இருக்கட்டும் என்று நினைக்கவில்லை. இன்னைக்கு இப்படி இருக்கலாம், எதிர்காலத்தில் இந்த ஆன்மாக்கள் தம்மையும் அறிய வேண்டும் நம்மையும் அறிய வேண்டும் என்றுதான் இறைவன் விரும்புகிறான். அப்ப இந்த ஆன்மாக்கள் நம்மை அறிவதற்கும் சிவமாகிய நம்மை அறிவதற்கும் தடையாக இருப்பது இந்த ஆணவ மலம் தானே. அந்த ஆணவங்கள சக்தியை படிப்படியாக படிப்படியான அதுல இருந்து விடுபட முடியும். ஒரே எடுத்தடுப்பிலே விடுபட முடியும்னா அவர் எப்பவோ ஆணவ சக்தியை போக்கியிருப்பார். அதுல நம்ம ஒத்துழைப்பும் இருக்கு, அவரால் போக்க முடியும். ஒரு கணத்துல மனசத்தி போக முடியும், ஆனா அதுக்கு நம்ம ஒத்துழைப்பும் இருக்கு. என்ன நமக்கு அந்த பக்குவம் வரணும், நான் ஆணவத்திலிருந்து விடுபடணும், எனக்கு சிவம் தான் ஒரே சார்பு, உற்றார யார் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் ஒரு அந்த மாதிரியான ஒரு பக்குவ நிலை நமக்கும் ஏற்படணும். அப்போ அதை முற்றிலுமாக போக்குவார். அப்படின்னாலே அந்த பாச இயல்பு எப்படி வருதுன்னா, பாசத்தை இயக்கக்கூடிய திரோதன சக்தியின் இயல்பை சொன்னதுனால அந்த பாச இயல்பு அங்க பெறப்படுது. அப்படிதான் பாச இயல்பு. ஒரு பள்ளி இருக்கின்றது, அல்லது கல்லூரி இருக்கின்றது. அந்த கல்லூரியிலே முதல்வர் இருக்கின்றார், பிரின்சிபால் இருக்கிறார். அக்கல்லூரியிலே அவருடைய செயல்பாடுகள் என்ன, கல்லூரி முதல்வரின் செயல்பாடுகள், காலையிலிருந்து மாலை தொடங்கி அவர் என்னென்ன பணிகளை செய்கிறார் அப்படின்னு அந்த காலேஜ் பிரின்சிபாலுடைய அந்த வேலை பணிகளை அப்படியே பட்டியலிட்டார். அவருடைய வேலை மட்டும் அங்கே பெறப்படும், அவருக்கு கீழே வேலை செய்கின்ற அலுவலக ஊழியர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள், பள்ளியில் உள்ள அத்தனை பேரோட பணிகளும் என்னங்கிறது அங்கே அடங்கிடும். ஏன்னா அத்தனை வேலையும் அவரவர் பணியில செலுத்துவது இவருடைய பணி. இப்ப இவருடைய பணியை சொல்லும்போது இவருக்கு கீழே உள்ளவர்கள் பணி போனால் அதில் அடங்கி இருப்பாருங்க. அதே மாதிரி இங்க மறைந்திருந்து நமக்கு அறிவிக்கின்ற இறைவனுடைய அருள் இருக்கிறதே இந்த மறைப்பாற்றல், இந்த திரோதான சக்தி. அதனுடைய இயல்பை சொன்னால் அந்த சக்தியால் செலுத்தப்படுகின்ற மாரிய கர்மங்களின் இயல்பும் அங்க பெறப்படுகிறது. இப்படி இந்த மாரிய கர்மங்களின் இயல்பை இந்த ஐந்தாம் சூத்திரம் கூறுகின்றது. மாலையின் இயல்பு என்ன, அதான் மாலையிலிருந்து பொதிகள் காரணங்கள் எல்லாம் தோன்றிருக்கு, அவற்றின் இயல்பை சொல்லலையா, அவை வந்து தத்தம் விடயங்களை அறியமே ஒழிய தம்மையும் உயிரையும் அறிய மாட்டார். அது மாலையின் இயல்பு. கர்மத்தின் இயல்பு என்ன என்றால், உயிர் எப்படி அறியும்னா, தன்னுடைய வினைக்கு ஏற்ப எதை அறியணுமோ அதைத்தான் முதல்வன் அறிவிப்பான், அதைத்தான் அது அறிய முடியும். ஆகவே உயிர் எதை அறிய வேண்டும், எதை அனுபவிக்க வேண்டும் என்பது வினையின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. எனவே உரிய காலத்தில் உரிய நியதிப்படி உயிருக்கு வந்து பொருந்துவதாக வினையினுடைய இலக்கணம் இருக்கின்றது. வினை என்பது மூன்று வகையா இருக்கு. ஒரு நல்லது செய்யலாம், அது நல்வினை. ஒரு கெட்ட காரியம் செய்யலாம், அது தீவினை. உடம்பான செய்தான் இல்லை, வாயால பேசினாலும் சரி, நல்ல 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 வார்த்தைகளை பேசலாம் நல்வினை, தீய வார்த்தைகளை பேசலாம் தீவினை, அல்லது நல்லதை நினைக்கிறான் நல்வினை, தீயவற்றை நினைக்கிறான் தீவினை. எண்ணம் சொல் செயல் மூன்றுமே வினைகள் இருக்கின்றன. அப்போ அது இந்த வினை செய்யப்படும் போது அது வந்து நல்வினை தீவினைன்னு பெயர் வருது. அதே ஆகாமியம் என்று சொல்வார்கள். செய்யப்பட்ட உடனே அந்த வினை அவ்வளவுதான் போச்சு அப்படிங்கிறோம். போச்சு அழிஞ்சு போச்சுன்னா எப்படி பின்னால பயன் தரும், செய்த வினைகள் எவையும் அழிவதில்லை. நான் ஒரு நல்ல வினை செய்தேன், அந்த நல்ல வினை அழிவதில்லை. நான் ஒரு தீயவினை செய்தால் அந்த தீவினையும் அழிவதில்லை. பத்திரமா இருக்கு ரெண்டுமே. பத்திரமா எங்க இருக்கு அப்படின்னா, அது நமக்கு எட்டக்கூடிய இடமெல்லாம் இருக்கிறது, ஆனால் நமக்கு எட்டக்கூடிய இடமல்ல. நம்முடைய சூக்கமோ உடலிலே அந்த கரணங்கள் உள்ளன. அதில் புத்தி என்பது ஒரு அந்த கரணம். அந்த புத்தியில தான் சோராகி புத்தி தான் பெரிய குடோனா. பல பிறவிகளும் செய்த வினைகள் எல்லாம் புத்தியில தான் ஸ்டோர் ஆகியிருக்கிறான். வினை தீவினை எல்லாம் அப்படி ஸ்டோர் ஆகி கிடக்கிற அந்த அந்த நிலையில அது அந்த வினைகளுக்கு சஞ்சீதம்னு பெயர். நல்வினை ஸ்டோர் ஆகி கிடக்குதா, அந்த நல்வினையாகிய சஞ்சீதத்துக்கு புண்ணியம் என்று பெயர். தீவினை ஸ்டோர் ஆகி கிடக்குதா, அதுக்கு பாவம்னு பெயர். ஆனா செய்யும் போதே சொல்றோம், ஒருத்த நல்வினை செய்யலாம் அப்பவே புண்ணியத்தை செய்யறாயா அப்படிங்கிறோம். ஏன்னா இந்த நல்வினை புத்தியில புண்ணியமா கிடக்கும் என்பது அர்த்தம். அது தெரிந்து பெரியவர்கள் சொன்னார்கள், பெரியவர்கள் சொன்னதை அப்படி நாமும் சொல்லிட்டு இருக்கிறோம். அவர்கள் புரிந்து சொல்லியிருக்கின்றார்கள், நாம புரியாட்டாலும் அவர்கள் சொன்னதை மதிச்சு அப்படியே சொல்றோம். இந்த மாதிரி நூல்களை பார்க்கும்போது நமக்கும் புரியுது. தீவினை எது ஒரு செய்ய செய்யறான்னு என்ன சொல்லுவோம், பாவத்தை சம்பாதிச்சினாயா அப்படின்னு. ஏன் அப்படின்னா, பொருளை சம்பாதிச்சு வீட்டுல பத்திரமா அடிக்க வைப்பது போல இந்த வினைகளும் புத்தி தத்துவத்திலே அடுக்கி வைக்கப்படுகின்றன. அப்ப இவன் இவன் செய்த தீவினை இவன் நினைச்சிட்டு இருக்கிறான், நம்ம யாரும் நீ தட்டி கேட்க முடியாதுன்னு நினைச்சு செய்யறான். ஆனா இந்த வினை செய்து முடிக்கப்பட்டவுடன் இது சக்தி ரூபமாக ஆற்றல் ரூபமாக புத்தி தத்துவத்தில் இருக்கு. ஒரு வினை எப்படியா புத்தி தத்துவத்தில் இருக்கும், ஒரு செயல் எப்படி இருக்கும்னா, அந்த செயல் வந்து ஆற்றல் ரூபமா இருக்கும், எனர்ஜி ஃபார்ம்ல. ஆற்றல் ரூபமாக சக்தி ரூபமாக புத்தி தத்துவத்திலே அது பதிவாகி கிடக்கிறது. புத்தியில் அப்படி பதிவாகி கிடக்கும் போதுதான் அந்த பதிவாகி கிடக்கிற நல்வினை புண்ணியம் என்று சொல்லப்படும். புத்தியிலே பதிவாகி கிடக்கின்ற தீவினை பாவம் என்று சொல்லப்படும். உரிய காலம் நியதியெல்லாம் கூட்டி வைக்கும் போது அந்த புத்தியில் கிடக்கிற புண்ணியமானது இன்பமாக வெளிப்படுகிறது, பரிணமித்து வெளிப்படுகிறது. புத்தியில் கிடக்கக்கூடிய பாவமாவது துன்பமாக வெளிப்படுகின்றது. ஆகவேதான் தீரும் நன்றும் பிறர் தரவாரா என்று புறநானூல் சொல்லியது. நம் புத்தி தத்துவத்திலே நம்மால் செய்யப்பட்டு பலகாலம் கிடந்த அந்த புண்ணிய பாவங்கள் தான், அதிலே புண்ணியம்தான் இன்பமாகவும் பாவம் தான் துன்பமாகவும். ஒரு மூலமா நல்லது நடக்குதே, ஒருத்தர் மூலமா கெட்டது நடக்குதுன்னா அவர்கள் இது வெளிப்படுவதற்கு வாயில்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் நினைச்சிட்டு இருக்கலாம், நான் தான் அவனை பாரு என்னப்பா என்ன பாடு படிச்சிட்டேன் பாரு, அவர்கள் நினைச்சிட்டு இருக்கலாம். அது அவர்களுக்கு வினயம், அது அவர்களுக்கு வினயம். அவர்கள் வாயிலாக கொண்டு இறைவன் தான் என்ன செய்யறான், நம்ம புத்தியில் இருக்கிற அந்த சஞ்சீத வினைய அனுபவமா வெளிப்படுத்துறான். புண்ணியம் தான் இன்பம் என்ற அனுபவமா வெளிப்படுது, பாவம் தான் துன்பங்கிற அனுபவமா வெளிப்படுது. இந்த அனுபவத்தை தான் பிராரத்த வினைன்னு சொன்னார்கள். இன்பம் துன்பங்கிற அனுபவத்தை தான் பிராரத்த வினை என்று சொன்னார்கள். ஆகவே வினைகள் செய்யும் போது சஞ்சீதம் செஞ்ச பிறகு புத்தியில பதிவாகி கிடக்குது, ஆற்றல் ரூபமா பதிவாகி கிடக்குது. அப்போ செய்யும் போது ஆகாமியம், செய்யும் போது ஆகாமியம், அது புத்தியில பதிவாகி கிடக்கும் போது சஞ்சீதம், அது உரிய காலத்துல அனுபவத்துக்கு வரும்போது இன்பம் துன்பம் அனுபவமும் வரும். புண்ணிய இன்ப அனுபவமாகவும் பாவம் துன்ப அனுபவம் வரும். அந்த அனுபவம் வரும்போது பிராரப்தம் என்று சொன்னார். ஆக இப்படி செய்த வினைகளை செய்த ஆகாமியத்தை சஞ்சிதமாக புத்தி தத்துவத்திலே வந்து பதிவு பண்ணுவது எது, இந்த சிவசக்தி தான் பதிவு பண்ணியிருக்கிற அந்த புண்ணிய பாவங்களை இன்ப துன்பங்களாக வெளிப்படுத்துவது எது, அதுவும் இந்த சிவசக்தி தான். அதை மறைந்திருந்து செய்கிறது, தான் தான் செய்கிறோம் காட்டிக்கொள்ளாமல், தான் ஒரு பொருளையே இல்லாதது போல மறைந்திருந்து செய்கிறது. ஆகவே அது மறைப்பாற்றல் திரோதன சக்தி. திரோதன சக்தி தான் வினைகளை செய்ய வைத்து அதை சஞ்சிதமாக பதிய வைத்து அது அப்புறம் பிரார்த்தமாக வெளிப்பட வைக்கின்றது. அதுக்கான கால நீதிகளெல்லாம் கூட்டவும் செய்கிறது. இப்படி கால தத்துவம் நீதி தத்துவத்தை கூட்டி உயிரை உடலோடு கருவிகளோடு செலுத்தி அந்த உடல் கருவிகளை மாயையையும் இயக்கி கண்மத்தையும் ஆகாமியத்தை சஞ்சீதங்கிற நிலைக்கு கொண்டு வந்து சஞ்சீதத்தை பிராரத்தோட நிலைக்கு கொண்டு வந்து இப்படி கண்மத்தையும் இயக்குகிறது இல்லையா. உடல் கருவிகளோடு உயிரை சேர்த்து இயக்கிறது, அப்ப உடல் கருவிகளை இயக்கும் போது மாயையையும் இயக்குகிறது. இப்படி இந்த மாயா காரியங்களையும் கண்மத்தையும் திரோதன சக்தி தான் இயக்குகிறது. எனவே மாயின் இயல்பு என்னவென்றால் உயிர்களுக்கு விடயத்தை அறிய துணை செய்தல், பொறி கர்ணங்களாக தோன்றி உயிர்கள் விடயங்களை அறிய துணை செய்கிறது மாயை. விடயங்களாகவும் அந்த மாயை தான் இருக்கிறது, விடயங்களை அறிய வேண்டிய கருவிகளாகவும் அந்த மாயை தான் இருக்கிறது இல்லையா. இந்த பஞ்சபூத உலகத்தை தான் அறியிறோம், அதுவும் மாயையிலிருந்து தான் வந்தது. பஞ்சபூதம் பொறி கர்ணங்களும் மாயையிலிருந்து தான் வந்தது. எனவே மாயையானது நமக்கு அனுபவமாகவும் அனுபவத்துக்கு உதவும் கருவிகளாகவும் இருக்குது. இப்படி இருப்பது மாயையின் இலக்கணம். கண்மம் வந்து அதை இந்தந்த காலத்தில் அனுபவிக்கணும், இந்த அளவு தான் அனுபவிக்கணும் அப்படின்னு வரையறை செய்து நிறுத்துவது கண்மம். அந்த கண்மத்தையும் மாயத்தையும் செயல்படுத்துவது இறைவனுடைய மறைப்பாற்றல். எனவே அந்த ஒரு கல்லூரி முதல்வரின் செயல்பாடுகளை சொல்லும் போது கீழிற்கொரு செயல்பாடுகள் அடங்குவது போல திரோதன சக்தியின் செயல்பாட்டை இப்படி மறைந்திருந்து வினைப்படங்களை ஊட்டுகிறது அப்படின்னு திரோதன சக்தியை சொல்லும்போது கீழே உள்ள கண்மமாய இயல்போ அங்கு பெறப்படுது. எனவே இவ்வாறு பாச இயல்பினை அல்லது பாச இலக்கணத்தினை ஐந்தாம் சூத்திரம் கூறுகின்றது. திரோதன சக்தி எப்படி சொல்லியிருக்குன்னா, தம் உணர்வின் தமி அருள், அருள்னு சொன்னார, அது திரோதன சக்தியை குறிக்குது. என்ன சார் அருள்னு சொல்லியிருக்கிறாரு, அதை வந்து நீங்க மறைப்பாற்றல் சொல்றீங்களேன்னா, அருள்னு வர்ற இடத்துல பூரா அப்ப அது மறைப்பாற்றல் தானா? இறைவன் அருள் புரிந்தாருன்னா அப்ப மறைப்பாற்றல் புரிஞ்சாருக்கு அர்த்தமானா இடம் நோக்கி பொருள்படுதுன்னு இருக்குது. இந்த ஐந்தாம் சூத்திரத்தில் வருகின்ற அருள் மறைப்பாற்றல் பொருள்படுது. அதுதான் இந்த இடத்துக்கு இன்ன பொருள் கொண்டாதான் பொருந்தும் என்று அதை தெரிந்து கொண்டு அதைத்தான் ஒரு ஒரு உத்தின்னு சொல்வார்கள். என்னவென்றால் ஏற்புலி கோடல் சிற்றுவரை பார்த்தீங்கன்னா அந்த சாமி எழுதியிருப்பாங்க. அருள் என்றது இங்கு ஏற்புலி கோடலால் திரோதன சக்தியை உணர்த்துகிறது. அருள்னு வர்ற இடத்துல பூரா திரோதன சக்தின்னு பொருள் பண்ணக்கூடாது.